புதிரை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மாவட்டம் அகத்தியமலை மக்கள் சார் இயற்கை வள காப்பு மையம் மூத்த ஆராய்ச்சியாளர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திரு மு மதிவாணன் அவர்கள் இன்று சர்வதேச உயிரி பல்வகைமை தினத்தை முன்னிட்டு உயிரி பல்வகைமையின் பாதிப்பும் பாதுகாப்பதன் அவசியமும் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு பாஜித்குமார் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நிகழ்ச்சியில் உயிரியல் பன்முகத்தன்மைக்கான சர்வதேச தினம், பல்லுயிர் பெருக்கத்தின் மதிப்பு, அவை எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒரு முக்கிய தளமாக செயல்படுகிறது. டிசம்பர் 2000 ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை பல்லுயிர் பெருக்கத்தின் முக்கியத்துவத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த நாளை நிறுவியுள்ளது. பல்லுயிர் என்பது தாவரங்கள், விலங்குகள் மற்றும் நுண்ணுயிர்கள் உட்பட பூமியில் உள்ள பல்வேறு வகையான உயிரினங்களை குறிக்கிறது. வாழ்க்கையின் பன்முகத்தன்மை மனிதர்களுக்கு உணவு, தண்ணீர், எரிபொருள் மற்றும் மருந்துகளை வழங்குவதோடு இயற்கையின் சமநிலையை பராமரிக்க உதவுகிறது. காடுகளை அழித்தல், மீன்பிடித்தல், மாசுபாடு மற்றும் காலநிலை மாற்றம் போன்ற மனித நடவடிக்கையால் பல்லுயிர் பெருக்கத்தை அச்சுறுத்துகின்றன. இந்த நடவடிக்கைகளின் விளைவாக பூமியில் தாவரங்கள், விலங்குகள் அழிந்து வருகிறது. உயிரியல் பன்முகத்தன்மைக்கான சர்வதேச தினத்தில் ஒரு குறிப்பிட்ட கருப்பொருளை கொண்டு இந்த ஆண்டு கொண்டாடப்படுகிறது. ஒப்பந்தத்திலிருந்து செயல் வரை பல்லுயிர் பல்வகைமை பல நிலையான வளர்ச்சி சவால்களுக்கு பதில் என்பதை எடுத்துக்காட்டும் விதமாக இன்றைய நமது நிகழ்ச்சியில் உயிரி பல்வகைமை பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை பகிர திருநெல்வேலி மாவட்டம் அகத்தியமலை மக்கள் சார் இயற்கை வள காப்பு மையம் மூத்த ஆராய்ச்சியாளர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திரு மு மதிவாணன் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் சார்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். புதுகை பண்பலை நேயர்களுக்கு சர்வதேச உயிரின பல்வகைமை தின வாழ்த்துக்கள்.
வாழ்த்துகளுக்கு நன்றி சார். நமது சுற்றுச்சூழல் அமைப்புகளின் சமநிலையை பராமரிப்பதிலும் பூமியில் உயிர்களை நிலைநிறுத்துவதிலும் பல்லுயிர் முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த வகையில் உங்கள் உயிரி பல்வகைமை என்றாலன அதை பற்றிய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
அந்த உயிரி பல்வகைமை இந்த வார்த்தையை கேட்கலையே நமக்கு ஏதோ ஒரு புதியான வார்த்தையா நமக்கு தோணலாம். அப்படி இல்லை, நம்ம எல்லாருக்குமே பல்லுயிர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த பல்லுயிர் சம்பந்தப்பட்ட ஒரு அந்த ஒரு வார்த்தையை தான் இப்ப வந்து அந்த பல்லுயிர் பெருக்கம் முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம். ஆங்கிலத்துல பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. அதுதான் உயிரி பல்வகைமைன்னு இப்போ சமீபத்துல அதை தமிழ்ல மாற்றம் செஞ்சு அதை இப்போ எல்லாருமே அதை பரவலா பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த உயிரி பல்வகைமைன்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் கிடையாது, நம்ம இந்த உலகத்துல, அதாவது இந்த பூமியில நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய உயிரினங்கள், அது அந்த உயிரினங்கள் அதோட கூட அந்த உயிரினங்கள்ல வந்து நிறைய உயிரின பல்வகைமைன்னு சொல்லலாம். அடுத்து அந்த உயிரின வகைகள் இருக்கும். எடுத்துக்கிட்டோம்னா இப்போ பறவைகள் எடுத்துக்கிட்டா பறவைகள்லயே நிறைய இனமான பறவைகள் இருக்கலாம். அதே மாதிரி விலங்குகள் எடுத்துன்னா விலங்குகள்லயும் நிறைய பாலூட்டிகள் அந்த மாதிரி அதுலயும் நிறைய உட்பிரிவுகள் இருக்கலாம். அந்த மாதிரி அந்த உயிரின வகைகள். அடுத்து அதுல நிறைய மரபு பன்மையும் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு நீங்க நெல் எடுத்தாலே நெல்லிலேயே நூற்றுக்கணக்கான வகைகள் இருக்கும். சோ அந்த மாதிரி மரபு பன்மை, அதோடு கூட அந்த உயிரினங்கள் வாழக்கூடிய சூழல் பன்மைகள் சொல்லலாம். சூழல் பன்மைகள்லாம் ஆங்கிலத்துல ஈகோசிஸ்டம் சொல்லுவாங்க. அது நம்ம காடா இருக்கலாம், மலையா இருக்கலாம், அடுத்து நம்ம ஆறுகளா இருக்கலாம், குளங்களா இருக்கலாம், குட்டைகளா இருக்கலாம், சதுப்பு நிலங்களா இருக்கலாம், அலையாட்டி காடுகளா இருக்கலாம். சோ அந்த மாதிரி சூழல் பன்மைகள் இது எல்லாத்தையும் உள்ளடக்கியதுதான் உயிரி பல்வகைமைன்னு சொல்றாங்க. சோ இந்த உயிரி பல்வகைமைய பாதுகாக்கிறதுக்காண்டி அத அந்த உயிரி பல்வகைமையை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம அது சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வையும் ஏற்படுத்துறதுக்காண்டி தான் இந்த உயிரி பல்வகைமை தினம் வந்து உலக நாடுகள் வந்து ஒவ்வொரு வருடமும் இந்த 22 அதாவது மே 22 அனுசரிச்சிட்டு இருக்காங்க.
ரொம்பவே அருமையா சொன்னீங்க சார். சிறந்த நோக்கத்தோடு இன்றைய தினமானது கொண்டாடப்பட்டு வருகிறது. இயற்கையாகவே பூமியில் நிறைந்து காணப்படக்கூடிய பல்லுயிர்களை நாம் எவ்வாறு பாதுகாக்க முடியும், பல்லுயிர்களை பாதுகாப்பது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம உயிரி பல்வகைமையை பாதுகாக்கிறதுக்கு வந்து நம்ம தமிழ் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம முன்னாடியே நம்ம திருவள்ளுவரே சொல்லிருக்காரு, பகுத்துண்டு பல்லுயிர் முதல் நூலோர் தொகுதி எல்லாம் தனியும் சொல்லிட்டு. அதோட கூட பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு கிராமங்களிலும் பாத்தீங்கன்னா கோவில்கள் இருக்கும். அந்த கோவில்கள் கோவில் காடுகள் இருக்கும். அந்த கோவில் காடுகள்ல முன்னோர்கள் பாத்தீங்கன்னா அந்த கோவில் காடுகளுக்கு மரத்தை வந்து எக்காரத்தை கொண்டு கை வைக்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரி அந்த உயிரினங்களை பாதுகாக்கிறதா இருக்கட்டும், மரங்களை பாதுகாக்கிறதா இருக்கட்டும், நம்ம முன்னோர்கள் வந்து அதுக்கு அவ்வளவு முனைப்பு காட்டியிருக்காங்க. இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உயிரி பல்வகமையை காப்பாத்துறதுக்காண்டி அரசாங்கம் வந்து நிறைய நடவடிக்கைகள் எடுக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம வன உயிரின சட்டம் இருக்கு. சோ அந்த வன உயிரின சட்டத்தின் மூலமா உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காங்க. அந்த வன உயிரின சட்டம் மூலமா பாத்தீங்கன்னா நிறைய தேசிய பூங்காக்கள் இருக்கும், சரணாலயங்கள் இருக்கும், காப்பகங்கள் இருக்கும். சோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அடுத்து அதை விட முக்கியமா இப்ப வந்து இந்த மாதிரி இந்த வன உயிரின சட்டம் வந்து அது வந்து அரசு துறை தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஆனா இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா 2002 பாத்தீங்கன்னா அதாவது அந்த உயிரின பன்மையை வந்து பேணி பாதுகாக்கும் வகையில வந்து அது மட்டும் இல்லாம அதை சார்ந்த மக்களோட அறிவு அதை வணிக மயமாக்கப்படும் போது அந்த கிடைக்கக்கூடிய பயன் உரிய முறையில் மக்களுக்கு போய் சேரும் வகையிலும் ஏற்றிருக்காங்க. அந்த சட்டத்தோட பேரு பாத்தீங்கன்னா உயிரி பல்வகமை சட்டம். அது 2002 வந்து நம்ம இந்திய அரசாங்கம் நிறைவேற்றினாங்க. உயிரி பல்வகமை சட்டத்துல முக்கியமான கூறுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு மூன்றடுக்கு அமைப்பு வந்து இந்த சட்டத்தை நிறைவேற்றுவாங்க. ஒன்னு வந்து தேசிய அளவுல பாத்தீங்கன்னா தேசிய உயிரி பல்வகமை ஆணையம் சொல்லி, அடுத்து ஒவ்வொரு மாநில அளவுலயும் பாத்தீங்கன்னா மாநில அளவுல மாநில உயிரி பல்வகமை வாரியம் சொல்லி இருக்கும். அடுத்து அதை விட ரொம்ப முக்கியமா இந்த சட்டத்துல ஒரு முழு அதிகாரத்தையும் யார் கையில கொடுக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மக்கள் கையில அதிகாரத்தை கொடுக்காங்க. அதாவது ஒவ்வொரு உள்ளாட்சி அமைப்புகள்லயும் அது வந்து கிராம பஞ்சாயத்தா இருக்கலாம், நகராட்சியா இருக்கலாம், பேரூராட்சியா இருக்கலாம், அந்த உள்ளாட்சி அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா ஒரு 7 பேர் அடங்கிய ஒரு குழு அங்க அமைக்க சொல்றாங்க. அந்த குழுவோட பேர் பாத்தீங்கன்னா உயிரி பல்வகமை மேலாண்மை குழுக்கள் இருக்கும். சோ அந்த உயிரி பல்வகமை மேலாண்மை குழுக்கள் வந்து நிறைய வேலைகளை பண்ணுவாங்க. சோ அந்தந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு உயிரின பல்வகமை செறிந்த இடங்களை வந்து இப்ப பாத்தீங்கன்னா உயிரின பல்வகமை பாரம்பரிய சின்னமா அறிவிக்காங்க. இது வரைக்கும் நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36 உயிரி பல்வகமை பாரம்பரிய சின்னம் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல முதலாவதா பாத்தீங்கன்னா நம்ம மதுரையில இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டி மலையை வந்து கடந்த வருடம் வந்து ஒரு உயிரி பல்வகமை பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சாங்க. சோ இந்த மாதிரி பல்வேறு சட்டங்கள் மூலமாக இந்த உயிரி பல்வகமை பாதுகாக்கிறதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. சோ அதே மாதிரி நான் ஏற்கனவே முன்னாடி குறிப்பிட்டது மாதிரி இன்றளவும் கூட நம்ம தமிழ் மக்கள் வந்து கோவில் காடுகள் அல்லது கோவில் நந்தவனங்கள் அந்த மாதிரி ஒரு மூலமாகவும் இந்த உயிரின பல்வகமையை பாதுகாக்கிறதுல முனைப்பு காட்டிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா நிறைய விவசாயிகள் நிறைய நாட்டு ரக விதைகளை பாதுகாக்கிறதா இருக்கட்டும், அடுத்து நாட்டு கால்நடைகளை பாதுகாக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விவசாயிகள், அடுத்து மேய்ச்சல் ஏற்படக்கூடிய பாரம்பரிய மக்கள், அடுத்து நம்ம காடுகள்ல வசிக்கக்கூடிய நம்ம பழங்குடியின மக்கள் இப்படின்னு சொல்லி எல்லாருமே நிறைய இந்த மாதிரி உயிரின பல்வகை பாதுகாக்கிறதுக்கு இன்றளவும் செயல்பட்டு இருக்காங்க.
ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க. பல்வேறு சிறப்புகளை உடைய பல்லுயிர்களை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய பயன்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
முக்கியமா நம்ம மனிதர்களுக்கு பாத்தீங்கன்னா அடிப்படை தேவைகள் இருக்கும், உணவு, உடை, இருப்பிடம், இப்படி இந்த அடிப்படை தேவைகளுக்கு பாத்தீங்கன்னா நம்ம கட்டாயம் ஒரு அந்த உயிரி பல்வகைமையை நம்பிதான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். எல்லாருக்குமே தெரியும் நம்ம விவசாயம் பண்ணாதான் உணவு கிடைக்கும், அந்த விவசாயம் பண்றதுக்கு நமக்கு விதைகள் தேவைப்படும். சோ அது பாத்தீங்கன்னா அது ஒரு உயிரி பல்வகைமை தான். அடுத்து நம்ம உடுத்தக்கூடிய உடைகளா இருக்கட்டும், பருத்தி இதுதான், அதுக்கும் நமக்கு அந்த தாவரங்கள் நம்பிதான் இருக்கும், இருப்பிடமா இருக்கட்டும், அடுத்து நம்ம குடிக்கக்கூடிய நீரா இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே பாத்தீங்கன்னா நம்ம உயிரி பல்வகைமையோட உதவி இல்லாம நம்ம இந்த பூமியில வாழ முடியாது. அடுத்து இன்னும் சொல்ல போனா நிறைய கிராமங்கள்ல, குறிப்பா வளரக்கூடிய நாடுகள் இருக்கக்கூடிய கிராமங்கள்ல மக்களோட வாழ்வாதாரம் பாத்தீங்கன்னா அந்த வாழ்வாதாரத்தோட முக்கிய ஆதாரம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த உயிரி பல்வகைமை தான் இருக்கும். நான் வந்து இந்த திண்டுக்கல் மாவட்டம் எல்லாம் முன்னாடி பயணம் பண்ணியில பாத்திருக்கேன். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அதிக அளவுல மூலிகை தாவரங்களை சேகரிச்சு அதை வந்து வியாபாரம் பண்ணி அதன் மூலமா தான் அவங்களோட வாழ்வாதாரம் இருந்துட்டு இருக்கு. இப்படி நம்ம காட்டுல இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் கூட தேன் எடுப்பாங்க, இல்ல காட்டுல இருக்கக்கூடிய நெல்லிக்காய் பறிச்சு அதை விற்பனை பண்ணுவாங்க. இப்படி இந்த உயிரி பல்வகைமையின் மூலமாக தான் இந்த மாதிரி அடித்தட்டு மக்களோட வாழ்வாதாரம் இருந்துட்டு இருக்கும். அதோட மட்டும் இல்லாம நம்ம நாட்டுக்கும் பாத்தீங்கன்னா இந்த பொருளாதாரத்தோட முதுகெலும்பு என்னன்னு பாத்தீங்கன்னா உயிரி பல்வகைமையா தான் இருக்கும். நம்ம இந்தியாலேயே பாத்தீங்கன்னா நம்ம அதிக அளவு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா பால் சம்பந்தப்பட்ட பொருட்களா இருக்கும், தானியங்களா இருக்கும், இல்லைன்னா கரும்பு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம நிறைய ஏற்றுமதி பண்றோம். சோ அதனால பாத்தீங்கன்னா அந்த பொருளாதாரத்தோட முதுகெலும்பாகவும் பாத்தீங்கன்னா இந்த உயிரி பல்வகைமை தான் இருக்கு. அடுத்து இதுல நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா இந்த உயிரி பல்வகைமை மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய நேரடி பயன்பாடுகளை வந்து நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டதுனால அதை ஒரு சிலதை நம்ம காப்பாற்ற முற்படுறோம். ஆனா நிறைய மறைமுகமா அது வந்து சூழலியல் சேவைகள் சொல்லலாம், அது வந்து ஒண்ணு முழுவதுமா மக்கள் மத்தியில உணரப்படவில்லை அந்த சூழலியல் சேவைகள். குறிப்பா எடுத்துக்கிட்டா இப்போ மகரந்த சேர்க்கையை நம்ம ஒரு உதாரணமா சொல்லலாம். காடுகள்ல இருந்து தேனீக்கள் வந்து நம்ம பகுதியில வந்து மகரந்த சேர்க்கை பண்ணாதான் நம்ம வந்து நமக்கு தேவையான காய்கறிகளா இருக்கட்டும், பழங்களா இருக்கட்டும், மற்ற உணவுப் பொருட்களா இருக்கட்டும் அது கிடைக்கும். தேனீக்கள் மட்டும் கிடையாது, நிறைய பறவைகள் அதுக்கு உதவி பண்ணும். இன்னும் நிறைய உயிரினங்கள், நமக்கு கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள் கூட மண்ணுக்கு அடியில இருந்து மண்ணோட வளர்ந்து பெருக்கிறதுக்கு நிறைய உதவி பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு நமக்கு தெரியாத புலப்படாத விஷயங்கள் வந்து மக்கள் உணவு உணராம இருக்காங்க. அந்த மாதிரி சூழலியல் சேவைகளையும் நம்ம உணரணும். அப்படி உணரக்கூடிய பட்சத்துலதான் இந்த உயிரின பல்வகமையை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஒரு எண்ணம் வந்து மக்கள் மத்தியில வரும். அது பாதுகாத்தா மட்டும்தான் மக்கள் வந்து ஒரு ஒரு நலமான வாழ்வை வாழ முடியும்.
நீங்கள் சொல்வதை கேட்கும் பொழுது பல்வகை உயிரினங்கள் இல்லை என்றால் விவசாயமே இல்லை என்று சொல்லலாம். அந்த வகையில் நம்மளுடைய இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய உயிரி பல்வகை மையங்கள் எந்த வகையில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, எங்கெல்லாம் உயிரி பல்வகை மையங்கள் இருக்கின்றன, அதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
நம்ம உலக அளவுல பாத்தீங்கன்னா, சர்வதேச அளவுல பாத்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த உயிரி பல்வகையுமே ரொம்ப செறிந்து காணப்படக்கூடிய இடங்கள், அது கிட்டத்தட்ட 36 இடங்கள் உலக அளவுல அத நம்மளுடைய ஐக்கிய நாடுகள் சபை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுல நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 இடங்கள் நம்ம இந்தியால இருக்கு. அதுல முதலாவதா பாத்தீங்கன்னா நம்ம இமயமலை தொடர், அது முக்கியமா இருக்கு. அடுத்து ரெண்டாவதா நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான நம்ம மேற்கு மலை தொடர், அதுவும் அந்த அந்த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ல இருக்கு. அடுத்து இந்தோ பர்மா பகுதிகள், அடுத்து சுண்டாலன்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. சோ இதுல பாத்தீங்கன்னா இதுலயும் நம்ம தமிழர்கள் நம்ம எல்லாரும் நம்ம இந்திய மக்கள் பெருமை பெறக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹிமாலயாஸா இருக்கட்டும், இல்ல நம்ம இந்த பர்மா அந்த பகுதியா இருக்கட்டும், இல்ல சுண்டாலண்டா இருக்கட்டும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா மற்ற நாடுகளோட நம்ம அதை பகிர்ந்துட்டு இருக்கோம் அந்த இடத்த. ஆனா வெஸ்டர்ன் காட்ஸ் நம்ம மேற்கு மலைத்தொடரை மாத்திரம் நம்ம முழுவதுமாவே நம்ம இந்தியாவோட கட்டுப்பாட்டுல இருக்கு, நம்ம இந்தியாவோட உரிமையில இருக்கு. சோ இந்த ஒரு 4 இடங்கள் வந்து குறிப்பிடும்படியா நம்ம பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னு சொல்லி உலக அளவுல அதை அறிவிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம இந்திய அளவுல பாத்தீங்கன்னா நிறைய சரணாலயங்கள் இருக்கு, நிறைய தேசிய பூங்காக்கள் இருக்கு. அதெல்லாம் விட நம்ம தமிழ்நாடு ரொம்ப சொல்ல போனா, நம்ம தமிழ்நாட்டுல நிறைய உயிரின பன்மம் மிகுந்த பகுதிகள் இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா ஊருக்கு மத்தியிலே பாத்தீங்கன்னா பறவைகள் வாழக்கூடிய பறவைகள் சரணாலயங்கள் தமிழ்நாட்டுல இருக்கு. நம்ம வேடந்தாங்களா இருக்கட்டும், வடுவூரா இருக்கட்டும், இல்ல திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயமா இருக்கட்டும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா மக்கள் வாழக்கூடிய மைய பகுதிகளில் இந்த மாதிரி பறவைகள் இருக்கும். இன்னும் போனா இங்க தென் மாவட்டங்கள்ல நம்ம நிறைய பார்க்க முடியும். ராணி மங்கம்மாள் காலத்துல நடப்பட்ட மருத மர சாலைகள் வந்து இன்னிய தேதி வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. அது ஒரு உயிரின பன்மம் மிகுந்த ஒரு பகுதி தான். ஒரு மருத மர சாலைகள் இருந்ததுன்னா அந்த மருத மரத்துல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு உயிரின பன்மம் நிறைய இருக்கும். அணில்கள் இருக்கும், பறவைகள் இருக்கும், சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும், அந்த மாதிரி இடம் இருக்கு. அடுத்து இன்னும் சொல்ல போனா நிறைய நம்ம பகுதியில ஓடக்கூடிய ஆற்றோரங்கள்ல பாத்தீங்கன்னா அது வந்து ஆற்றோர சோலைக்காடுகள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சோலைக்காடுகள் குறிப்பா திருநெல்வேலி மாவட்டத்தில் தாமிரபரணி நதிக்கரையில அந்த அளவுக்கு செழிப்பா இருக்கு. இன்னும் நிறைய பகுதிகள் ஐயனார் கோவில்கள்லாம் நம்ம பகுதியில் இருக்கும், அதை சுற்றி இருக்கக்கூடிய கோவில் காடுகளா இருக்கட்டும். இப்படி நிறைய இடங்கள் வந்து உலக அளவுல அறிவிக்கப்படாட்டா கூட நம்ம தமிழ்நாட்டு அளவுலயும் சரி இந்திய அளவுலயும் சரி சிறப்பு மிக்க உயிரின பன்மம் மிகுந்த பகுதிகள் வந்து ஒரு இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் நம்ம பகுதி இருந்துட்டு இருக்கு. அதுக்கு எல்லாருமே முக்கியமா நம்ம எல்லாருமே ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம கருதணும்.
ரொம்பவே அருமையா சொன்னீங்க. பல்வேறு முக்கியத்துவங்களை கொண்டு விளங்கக்கூடிய பல்லுயிரினங்கள் இருந்தாலும் கூட அதன் அழிவு என்பது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே பல்லுயிர் பாதிப்புகள் மற்றும் அதற்கு ஏற்படக்கூடிய இழப்புகளுக்கான காரணங்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
உயிரி பல்வகை இழப்பிற்கான காரணங்கள் வந்து நம்ம சொல்ல போனா ஒரே ஒரு காரணம் தான், அது மனிதனோட ஆதிக்கம் தான். இந்த மனிதர்களோட ஆதிக்கம் தான் பாத்தீங்கன்னா இந்த உயிரி பல்வகை இழப்பிற்கு மிக மிக முக்கிய காரணம். பாத்தீங்கன்னா ஒரு அதாவது ஒவ்வொரு மணி நேரத்திலையும் ஒரு 3 உயிரினம் வந்து இந்த உலகத்தை விட்டு வெளியில போகுது, எக்ஸ்டிங்க்ட் ஆகுதுன்னு சொல்ற, இந்த உலகத்துல இல்லாம அழிஞ்சு போயிட்டு இருக்கு. அது இன்னும் ஒரு கணக்கு சொல்றாங்க, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 150 உயிரினத்துக்கு மேல இந்த உலகத்தை விட்டு வெளியில போகலாம்னு சொல்லுவாங்க. அது வருஷத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 உயிரினம் இந்த உலகத்தை விட்டு அழிஞ்சு போகக்கூடிய நிலைமையில இருந்துட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனிதர்களோட ஆதிக்கம். அடுத்து இந்த மனிதர்களோட ஆதிக்கத்தினால என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய நில பயன்பாடுகள் வந்து நம்ம நிறைய மாத்திட்டு இருக்கோம். குறிப்பா காடுகள் அழிச்சு அதுல கட்டிடங்கள் கட்ட ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து காடுகள்ல புல்வெளிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அது புல்வெளிகளா இருக்க கூடாம அதுல நிறைய யூகாலிப்டஸ் மரங்கள், சவுக்கு மரங்கள், அந்த மாதிரி மரங்களை நட்டு வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து இன்னும் நிறைய இடங்கள்ல மலை தோட்டங்கள், அதாவது காடுகளை அழிச்சு தேயிலை தோட்டங்கள், காபி தோட்டங்கள், அந்த மாதிரி விஷயங்களை நம்ம கொண்டு வந்துட்டோம். இந்த மாதிரி நம்ம மனிதர்கள் செய்யக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், அடுத்து நம்ம நிறைய தொழிற்சாலைகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்து அதன் மூலமா பாத்தீங்கன்னா அந்த உயிரினங்கள் வாழக்கூடிய அந்த ஈகோசிஸ்டம், அதாவது அதோட வாழ்விடங்களை வந்து நம்ம பெரிய அளவுல பொல்யூஷன் மூலமா, அத மாசுபாட்டு மூலமா அதோட வாழ்விடங்களை அழிச்சிட்டு இருக்கோம். தொழிற்சாலைகள் கழிவுகளை ஆத்துல நேரடியாக கழிவு கலக்கிறதா இருக்கட்டும், இல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை கலக்கிறதா இருக்கட்டும். சோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்றோம். அடுத்து இன்னும் சொல்ல போனா நான் ஏற்கனவே சொன்ன முன்னாடி சொன்ன நிறைய மரங்கள் நம்ம கிராமப்புறங்கள்ல நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மரங்களையும் நிறைய அழிச்சிட்டு வரோம். சோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணையில வந்து இந்த உயிரி பல்வகைமை வந்து இறக்கிறதுக்கான முக்கியமான காரணமா இருக்கு. அடுத்து இன்னும் சொல்ல போனா நம்ம மனிதர்கள் வந்து நம்ம எதை தவிர்க்கணும்னு சொன்னீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா எதை தவிர்க்க முடியும் பாத்தீங்கன்னா நிறைய நம்ம அழகு காண்டி, அதாவது செல்ல பிராணிகள் நம்ம நிறைய வளர்க்கக்கூடிய மனிதர்கள் இருப்பாங்க. அதுல மூலமா வரக்கூடிய ஒரு சில உயிரினங்கள் சமயத்துல என்ன பாத்தீங்கன்னா இன்வேசிவ் சொல்லுவாங்க, அதாவது மற்ற உயிரினங்களை வளர விடாம அது அதிகத்தை செலுத்தி இது வந்து பெரிய அளவுல பண்ண ஆரம்பிச்சு, அதாவது வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வரக்கூடிய உயிரினங்கள். அப்படி கொண்டு வரப்பட்ட ஒரு உயிரினம் எல்லாரும் ஆப்பிரிக்கன் ஜெயிண்ட் ஸ்னைல் சொல்லுவாங்க, அது ஒரு நத்தை. அது ஆப்பிரிக்கால இருந்து அது ஒரு அழகு காண்டி கொண்டு வந்து வீட்டுல வளர்த்து திருப்பி அதை கொள்ளதுக்கு மனசு இல்லாம திரும்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய குளத்திலேயே எங்கே போய் விட்டு இப்ப அந்த நத்தை பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அளவுக்கு அதிகமா பெருக்கெடுத்து நம்ம விவசாயத்துல பயிர் செய்யக்கூடிய பயிர்கள் எல்லாம் பெரிய அளவில் அழிச்சிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா இப்போ வெளி நாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட நம்ம எல்லாருக்குமே தெரியும் சீமக்கரு வேலை மரம் இருக்கும், அந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல வந்து நம்ம உள்நாட்டு தாவரங்களை அழிச்சிட்டு வருது. சோ இந்த மாதிரி நம்ம அந்த இன்வேசிவ் சொல்லக்கூடிய அந்த தாவரங்கள் வளர்க்கறதா இருக்கட்டும், அந்த மாதிரி உயிரினங்களை வளர்க்கறது வந்து நம்ம மனிதர்கள் வந்து தவிர்க்கணும். சோ இதன் மூலமாகவும் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டோட உயிரின வளங்கள் வந்து பெரிய அளவுல பாதிக்கப்படுது. சோ இதுதான் இந்த உயிரின பல்வகைமை இறப்பிற்கான முக்கியமான காரணங்களா கருத முடியும்.
ரொம்பவே அருமையா சொன்னீங்க. இன்றைய சூழலில் மனிதர்களால் பல்வேறு பாதிப்புகள் பல்வகை உயிரினங்களுக்கு ஏற்படுகிறது என்று சொல்லலாம். நம்மளுடைய மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உயிரி பல்வகை உயிரினங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தும் செயல்பாடுகளை குறைப்பதற்கும் எந்த மாதிரியான செயல்பாடுகள் செய்யணும் செய்யக்கூடாது, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
கண்டிப்பா, அதாவது நான் சொல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இயற்கையை விட்டு நிறைய தள்ளி போயிட்டே இருக்கோம். மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் உண்டான அந்த தொடர்புகளை வந்து நம்ம வந்து புதுப்பிச்சுக்கணும், மீண்டும் அதை நம்ம இயற்கையோட பயணம் செய்ய ஆரம்பிக்கணும். குறிப்பா நம்மளை சுத்தி என்னென்ன மாதிரி உயிரினங்கள் வாழுது, நம்மளை சுத்தி என்னென்ன மாதிரி சுற்றுச்சூழல் நிலவுதுன்னு சொல்லி மனிதர்கள் வந்து விழிப்பா இருக்கணும். இப்ப வந்து எல்லாரும் பரவாயில்ல பேசக்கூடியது பாத்தீங்கன்னா ஒன் ஹெல்த்னு சொல்றாங்க, அதாவது ஒரே நலம், அதாவது நம்ம மனிதர்களுக்கா இருக்கட்டும் நம்மளை சார்ந்து வாழக்கூடிய உயிரினங்களுக்கா இருக்கட்டும் இது எல்லாமே நலமா இருந்தா மட்டும்தான் மனிதர்கள் வந்து ஒரு நலமோட வாழ முடியும். இல்லைன்னா பாத்தீங்கன்னா இதே மாதிரி கொரோனா மாதிரி பெரிய நோய் தொற்றுகள் வந்து பெரிய அளவுல மனிதர்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த உயிரி பல்வகைமை தினத்துல நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த உயிரின பல்வகைமை சட்டம் வந்து நம்ம அரசாங்கம் ஏற்றிருக்காங்க. அந்த சட்டத்துல வந்து நம்ம மக்கள் ஒவ்வொருத்தருமே பங்களிக்க முடியும். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய உயிரின வளங்களை வந்து பதிவு பண்றதுக்கு அந்த சட்டம் நமக்கு வாய்ப்பை கொடுக்கு, அதாவது ஒவ்வொரு பஞ்சாயத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த உயிரி பல்வகைமை பதிவேடு வந்து அவங்க தயாரிக்கணும். அந்த உயிரி பல்வகைமை பதிவேடு தயாரிக்கிறதுக்கு வந்து நம்ம மக்கள் வந்து அதுக்கு நம்ம துணை புரியலாம். சோ அப்படிங்கிற நம்ம ஊர்ல என்னென்ன மாதிரி உயிரின வளங்கள் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த கட்டமா அந்த உயிரின வளங்களை பாதுகாக்கிறதுக்கு வந்து நம்ம மக்கள் வந்து ஒரு செயல் திட்டத்தை வகுக்க முடியும். அதனால அந்த செயல் திட்டத்தை வகுத்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நம்ம மதுரை அரிட்டாப்பட்டியை அறிவிச்சிருக்காங்க உயிரின பல்வகைமை பாரம்பரிய சின்னமா. அந்த மாதிரி நம்ம பகுதியில நம்ம பார்க்கக்கூடிய பகுதிகளில் உயிரின வளங்கள் செழிப்பா இருக்கக்கூடிய பகுதிகளை மக்கள் கண்டறிஞ்சாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாரம்பரிய சின்னமா அறிவிக்கிறதுக்கு வந்து மக்கள் வந்து பரிந்துரை பண்ணலாம். இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம மக்கள் செய்யக்கூடிய சமயத்துல வந்து உயிரின வளங்கள் பாதுகாக்கப்படும், அதன் மூலமா நம்ம மக்களும் ஒரு ஒரு நலமான ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். சோ இதுதான் நம்ம மக்களுக்கு இந்த நாள்ல நான் தெரிவிக்கக்கூடிய ஒரு செய்தியா நான் கருதுறேன்.
ரொம்பவும் பயனுள்ள தகவல்களை, சர்வதேச உயிரி பல்வகைமை தினத்தில் உயிரி பல்வகைமை பற்றிய பல்வேறு கருத்துக்களை, அவற்றை எவ்வாறு பாதுகாக்கலாம், அவற்றிற்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து எப்படி காப்பது பற்றிய கருத்துக்களை வழங்கிய திருநெல்வேலி மாவட்டம் அகத்தியமலை மக்கள் சார் இயற்கை வள காப்பு மையம் மூத்த ஆராய்ச்சியாளர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திரு மு மதிவாணன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் புதுகை பண்பலை நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார்.
ரொம்ப நன்றி.
நேர்களே, இதுவரை உயிரி பல்வகைமையின் பாதிப்பும் பாதுகாப்பதன் அவசியமும் குறித்த பல தகவல்களை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.